பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 17 யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். பொருளுரை: உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்துக் கொள்ளுதல் இந்நான்கும் உடலின் உந்துதல்களாகும். இவற்றிற்கான தேவையற்ற கடின உழைப்பு யோக பயிற்சியின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். உண்ணுதலை பொறுத்தவரை புனிதப்பட்ட உணவினை, பிரசாதத்தினை மட்டும் ஏற்பதற்கு ஒருவன் பழகிவிட்டால் அதனை எளிதாக நெறிப்படுத்தி விடலாம். பகவத்கீதையின்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு காய்கறிகள், பூக்கள், பழங்கள், தானியங்கள், பால் போன்றவற்றை அர்ப்பணிக்கலாம். இவ்விதமாக மனிதர்களுக்கு தேவையில்லாத உணவுகளை, சத்துவகுணத்தில் இல்லாத உணவுகளை தவிர்ப்பதற்கு கிருஷ்ண உணர்வினன் இயற்கையாகவே பழகிவிடுகிறான். உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வினன் பக்தி தொண்டில் தனது உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வினன் பக்தி தொண்டில் உள்ள தனது கடமைகளை செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருப்பதால் தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் சிறிது நேரத்தையும் பெரும் நஷ்டமாக கருதுகிறான். அவ்யர்த்த காலத்வம்: தனது வாழ்வின் ஒரு நிமிடத்தை கூட இறைவனின் தொண்டில் ஈடுபடாமல் கழிப்பதை கிருஷ்ண பக்தனால் தாங்க முடியாது. எனவே அவனது தூக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும். இவ்விஷயத்தில் அவனுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சதா சர்வகாலமும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டு இருந்ததால் 2 மணி நேரமே உறங்கினார். அதுவும் சில நேரங்களில் கிடையாது. ஹரிதாச தாக்கூர் தனது ஜபமாலையில் தினமும் 3 லட்சம் திருநாமங்களை ஜபிக்காமல் உறங்க மாட்டார், பிரசாதத்தையும் கூட ஏற்க மாட்டார். உழைப்பை பொறுத்தவரை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணனின் விருப்பத்துடன் தொடர்பில்லாத எதையும் செய்வதில்லை. இதனால் அவனது உழைப்பு புலனுகழ்ச்சியிலிருந்து விடுபட்டு எப்போதும் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. புலனுகழ்ச்சி என்னும் கேள்விக்கே இடமில்லை என்பதால் கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக ஓய்வு என்பதே கிடையாது. இவ்வாறாக தனது உழைப்பு, பேச்சு, உறக்கம், விழித்துள்ள நிலை மற்றும் எல்லா விதமான உடல் இயக்கங்களையும் நெறிப்படுத்தியுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எவ்விதமான பௌதிக துன்பமும் இல்லை. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னோவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. ஆஹார விஹார சேஷ்டஸ்ய கர்மசு ஸ்வப்ன அவபோதஸ்ய. இதெல்லாத்தையும் நெறிப்படுத்தியவன் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஆஹார அப்படின்னா உணவு. உண்ணுதலை ஒருத்தர் நெறிப்படுத்தணும். யோகியாக விரும்பக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை நெறிப்படுத்த வேண்டும். சாப்பிடுறது, தூங்கிறது, உழைக்கிறது, எந்த அளவுக்கு கேளிக்கையில் ஈடுபடுறோம், இது எல்லாத்தையுமே யார் ஒருத்தர் யோகியாக விரும்புகிறாங்களோ அவங்க நெறிப்படுத்தணும். இந்த அத்தியாயம் தியான யோகத்தை பற்றிய அத்தியாயம். இங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அல்லது பொதுவாக இந்த அத்தியாயம் நேரடியாக தியான யோகத்தோடு தொடர்பு கொண்டது. இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லா யோகிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா சில கோட்பாடுகள் எல்லா யோகத்திற்கும் பொருத்தமான கோட்பாடுகள். அது மாதிரி இந்த ஸ்லோகமும் எல்லோருக்கும் பொதுவானது. இது வந்து தியான யோகிகளுக்கு தான், பக்தி யோகிகளுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. தியான யோகிகள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் பக்தி யோகிகள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா உண்ணுதல் அப்படின்னு வரும்போது தியான யோகிகள் எந்த அளவுக்கு அந்த உணவை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உணவை குறைப்பார்கள். பக்தி யோகிகளும் உணவை குறைப்பார்கள் சில நேரங்களில். தியான யோகியை பொறுத்தளவு அது அவனுக்கு முக்கியமான குறிக்கோள், அவனுடைய உணவை குறைக்கிறது அப்படிங்கிறது. உணவை குறைத்து மிகவும் குறைவான உணவை உண்றது அப்படிங்கிறது. பக்தி யோகியை பொறுத்தளவு உணவை குறைக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு குறிக்கோள் கிடையாது, அது இயற்கையாகவே வரும். பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். இந்த எந்த ஒரு யோகியாக இருந்தாலும் சரி, பக்தி யோகியோ தியான யோகியோ ஞான யோகியோ இன்னும் சொல்ல போனால் கர்மயோகியாக இருந்தால் கூட இந்த விஷயங்களை ஒருத்தர் நெறிப்படுத்தி ஆகணும். யுக்த, கிருஷ்ணர் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்துகிறார். யுக்த, யுக்த அப்படின்னா நெறிப்படுத்துறது, வரைமுறைக்கு ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு செயலை செய்யறது. அப்போதான் நம்ம பகவானோட இணைக்க முடியும், அப்போதான் நம்ம வந்து யோகிகள் அப்படின்னு அறியப்படுவோம். யோகிகள் அப்படின்னா யார் ஒருத்தர் தங்களுடைய செயல்களின் மூலமாக பகவானோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறாங்களோ அவங்க யோகிகள். அந்த விதத்தில் நம் முன்னேற்றின மாதிரி இந்த ஸ்லோகம் எல்லா யோகிகளுக்கும் பொருத்தமானது. இதுக்கு முந்தின ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணர் இதுக்கு சம்பந்தமான விஷயத்தை தான் சொல்கிறார். அர்ஜுனா, எவனொருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உறங்குகின்றானோ, அத்தகையோன் யோகியாவதற்கான வாய்ப்பே இல்லை. முந்தின ஸ்லோகத்தில் யார் யோகியாக முடியாதுன்னு சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தில் யார் யோகியாக முடியும்னு சொல்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுத்திலையும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு ஸ்லோகத்துக்கும். இருந்தாலும் முந்தின ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணர் இதுக்கு அடிக்கோடு போடுறார். ஒருத்தன் பக்தியில் முன்னேறணும் அப்படின்னா, நம்மெல்லாம் பக்தி யோகிகள், நம்ம தியான யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் தியான யோகம் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. தியான யோகிகள் எப்படி அதிகமாக உண்றது கம்மியாக உண்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தியான யோகம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் சாத்தியமில்லாத ஒன்று. பக்தி யோகிகள் இதை எப்படி தங்களுடைய நடைமுறைப்படுத்துகிறாங்க, அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாக தூக்கம் வரும், அதிகமாக தூங்குவோம். யார் ஒருத்தவங்க அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க அதிகமாக தூங்குவாங்க. யார் ஒருத்தவங்க அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக தூங்குறாங்களோ அப்போ இயற்கையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதர பௌதிக ஆசைகளும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரி, அதிகமாக சாப்பிடாம ரொம்ப கம்மியாக சாப்பிட்டான் அப்படின்னா அப்போ அவனுக்கு உடலில் சக்தி இருக்காது, போதுமான வலிமை இருக்காது. எந்த ஒரு பயிற்சியும் மேற்கொள்ளணும் அப்படின்னா உடலில் வலிமை தேவை. அதுவும் குறிப்பாக பக்தி யோகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உடலில் சற்று வலிமை அவசியம். பக்தி யோகிகள் தங்களுடைய புலன்களை உபயோகப்படுத்தி பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க, அதுதான் பக்தி யோகா. பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உபாதிகள் எல்லாவற்றையும் நம்ம கைவிடுறோம். நமக்கு பலவிதமான உபாதிகள் இருக்குது. உபாதி அப்படின்னா அடையாளங்கள், நமக்கு நிறைய அடையாளங்கள் வச்சுக்கிறோம். நான் இந்தியன், தமிழன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இது மாதிரி எத்தனையோ அடையாளங்கள் வச்சுருக்கோம் நமக்கு. இந்த அடையாளங்கள் எல்லாமே இந்த உடலை சார்ந்த அடையாளங்கள் தான். நம்ம உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. அதனால் இந்த உடலை சார்ந்த அடையாளங்கள் எதுவுமே உண்மையான அடையாளங்கள் கிடையாது. அதனால் அது எல்லாமே உபாதி அடையாளங்கள், தடைகள். சர்வ உபாதிர் வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. எல்லா விதமான உபாதிகளையும் கைவிட்டுட்டு ரிஷிகேஷருக்கு, புலன்களின் அதிபதிக்கு, அதாவது கிருஷ்ணருக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர்களில் ஒன்று ரிஷிகேஷர். கிருஷ்ணருக்கு புலன்களை கொண்டு சேவை செய்வது ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் ரிஷிகேஷ ரிஷிகேஷ். புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருக்கு புலன்களை கொண்டு சேவை செய்தல் பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் தங்களுடைய புலன்களை உபயோகப்படுத்த வேண்டிய காரணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக புலன்களுக்கு கொஞ்சம் சக்தி தேவை. சாப்பிடலாம் அப்படின்னா அப்போ பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. அதனால் ஒரு பக்தன் அப்படிங்கிறவன், பக்தி யோகி, நிச்சயமாக இதை வந்து நெறிப்படுத்தணும். உண்ணுதல் அப்படிங்கிறது நெறிப்படுத்தி ஆக வேண்டும், உறங்குதல் நெறிப்படுத்தி ஆக வேண்டும். சேஷ்டஸ்ய கர்மசு, சேஷ்டசிய கர்மசு அப்படின்னா அவசியமான வேலைகள், அதையும் ஒருத்தன் நெறிப்படுத்தணும். விகார அப்படின்னா செயல்கள், ஆகார விகார இந்த ரெண்டும் ஒருத்தனுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே ஆகார விகார, தூங்கிறது விழித்திருக்கிறது, இந்த விஷயங்கள் பொதுவாக ஒருத்தன் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா கூட இதெல்லாம் அவசியம். யார் ஒருத்தன் கண்ட நேரத்தில் தூங்கி கண்ட நேரத்தில் எழுந்திருக்கிறானோ அவனுடைய உடம்பு வந்து நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்க முடியாது. அதே மாதிரி போகிற இடத்துலலாம் ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கும் ஆரோக்கியம் உடலில் இருக்க முடியாது, நிச்சயமாக அவனுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வேலை 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 வேலைன்னு அலைஞ்சுட்டே இருக்கிறான்னா அவனாலையும் அவனுடைய சாதாரண பௌதிக வாழ்க்கையே தக்க வச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆன்மீக வாழ்க்கை பற்றி எப்படி சொல்கிறது? ஆனால் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் பௌதிக ரீதியிலே அவங்க நெறிப்படுத்தினவங்க கிடையாது, ஆன்மீகத்தில் வந்து எங்கேருந்து நெறிப்படுத்த போகிறாங்க? அதனால தான் பக்தி யோகத்தில் வரும்போது குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ஒரு சில நெறிமுறையாவது கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கவங்க பார்த்தோம்னா ஆகாரம், யாருடைய ஆகாரம் நெறிப்படுத்தப்பட்டிருக்கு? யாரும் கிடையாது. எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்றது, எதை சாப்பிட்றோங்கிற ஒரு வித்தியாசமே கிடையாது. அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இப்போல்லாம் மாறிப்போச்சு, கிழமையெல்லாம் கூட பார்க்கறதுல எல்லா கிழமையிலையும் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அப்புறம் எங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் மூளை வரப்போகுது? சத்துவகுணத்தினுடைய ஆகாரத்தை சாப்பிட்றவனுக்கு சத்துவகுணம் வளர்ச்சி பெறும். ஆகாரம் மட்டுமே முக்கியம் கிடையாது, அவனுடைய மற்ற விஷயங்களும் அவசியம். விஹார செயல்கள், நான் நல்ல சைவ உணவு தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய செயல்கள் உகந்ததா இல்லை அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஷீல பிரபுபாத் சொல்வார், குரங்கு கூட சைவ உணவு தான் சாப்பிடுது, என்ன பிரயோஜனம்? அதனால இது எல்லாமே மொத்தமாக நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இருக்கிற யாருமே இதை பற்றி கவலைப்படுறது கூட கிடையாது. எப்பயாவது யாருக்காவது, எப்பயாவது இல்லை எப்போவுமே வருது. எப்போவுமே இன்னைக்கு இந்த காலத்தில் எல்லாருக்கும் வியாதி அப்படிங்கிறது நிறைய இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவ்வளோ மருத்துவர்கள் கிடையாது, இவ்வளோ மருத்துவமனைகள் கிடையாது, இவ்வளவு மருத்துவ கடைகளும் கிடையாது, மருந்து கடைகளும் கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் பெருகி இருக்கு அப்படின்னா அது எதை காட்டுது? மக்களுக்கு வியாதி அதிகமாக இருக்குங்கிறதான் காட்டுது. சிலர் நினச்சிப்பாங்க நம்ம வந்து விஞ்ஞானத்தில் முன்னேறிட்டோம் அப்படின்னு. உண்மையில் விஞ்ஞானத்தில் முன்னேறல, விஞ்ஞானத்தில் முன்னேறினதாக நினச்சிட்டு இருக்க காரணத்தினால அல்லது விஞ்ஞான முன்னேற்றத்துக்காக மனிதன் வேலை செய்கிறதுனால அதில் அவனுக்கு நிறைய வியாதிகள் வருது. பெரும்பாலான வியாதிகள் எல்லாம் இதுக்குள்ளார அடங்கிடும், இதை நெறிப்படுத்தாதனால தான் வருது. எப்போ ஒருத்தனுக்கு வியாதி அதிகமாக வருதோ அப்போ மட்டும் அவன் அதை நெறிப்படுத்துவான் கொஞ்ச நாளைக்கு. ஆ சரி சரி, இப்போ வந்து இதை சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் கரெக்டாக சாப்பிடணும், இந்த நேரத்தில் தூங்கணும், எந்திரிக்கணும், இந்தந்த செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு நெறிப்படுத்தி வச்சுருப்பான். அப்புறம் கொஞ்சம் உடம்புல சக்தி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை நெறிப்படுத்தினது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடும். அப்புறம் எங்கேருந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும்? இது எல்லாமே உடல் சார்ந்தது. ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆகார விகார சேஷ்ட கர்மசு சொப்னா அவோ விழித்திருக்கிறது தூங்கிறது இது எல்லாமே உடல் சார்ந்தது. ஏன் வந்து ஆத்மாவை பற்றி பேசக்கூடிய இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் உடல் சார்ந்த விஷயங்களை சொல்கிறார் அப்படின்னா தொடர்புகள் இருக்குது, விளக்குறேன். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பயிற்சி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோகிக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அவனுடைய மனதை பாதிக்கும். யார் ஒருத்தர் பயிற்சியிலிருந்து பக்குவம் பெற்ற நிலைக்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு உடல்நிலைகள் எப்படி இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு உடலானது, உடலில் இருக்கக்கூடிய நிலையானது நிச்சயமாக அவனுடைய மனதை பாதிக்கும். அவனுடைய மனம் பாதிக்கப்படும் போது அப்போ நிச்சயமாக அவனுடைய ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே பாதிக்கப்படும். கிருஷ்ணர் கீதையில் முன்னாடி சொல்கிறார், இதே அத்தியாயத்தில் கொஞ்சம் முன்னாடி சொல்வார், மனமே ஒருத்தனுக்கு மிகச்சிறந்த நண்பன், மனமே ஒருத்தனுக்கு மிகச்சிறந்த எதிரி. மிகப்பெரிய விரோதியும் மனம்தான், மிகச்சிறந்த நண்பனும் மனம்தான். யார் ஒருத்தன் மனதை வென்றானோ அவனுக்கு அது நண்பன் ஆகுது, மனதை வெல்ல தவறியவனுக்கு அது எதிரி ஆகுது. அந்த மனம் இந்த உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை இதனால பாதிக்கப்படும். போகிற இடத்துலலாம் நிறைய பேர் இன்னைக்குலாம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. யாரும் இதை பற்றி பொருட்படுத்துறதே கிடையாது. இதெல்லாம் நம்ம நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்கறது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு போனால் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றது, ஹோட்டலில் போனால் ஹோட்டலில் சாப்பிட்றது, இல்லை எங்கேயாவது யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா கொடுத்தது அப்படியே வாங்கி சாப்பிட்றது. யாருக்கும் எந்த ஒரு நெறிமுறையும் கிடையாது. உணவு வகைகள்லையும் நெறிமுறை கிடையாது, உணவை சாப்பிட்ற இடத்துலையும் நெறிமுறைகள் கிடையாது, உணவு சாப்பிட்ற விதத்துலேயும் நெறிமுறைகள் கிடையாது. எதுலேயுமே நெறிமுறைகளை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. எப்போ எதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அப்போ அதை சாப்பிட்ணுங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய குறிக்கோளாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே இந்த ஒரிஜான் வயிற்றுக்கு தான் சாமி, எல்லாத்தையும் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்லாம் அப்படின்னா யானை கூட தான் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுது. நம்ம சாப்பிட்றதோட பல மடங்கு சாப்பிடுது. நம்ம ஒரு மாதம் சாப்பிட்றது அது ஒரு நாளில் கூட சாப்பிட்றோம். ஆ என்ன பிரயோஜனம் கிடையாது. மனுஷனை பிறவி எடுத்திருக்கவன் நிச்சயமாக இந்த விஷயங்களை நெறிப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் அவனுடைய பௌதிக நன்மைக்காகவது அவன் நெறிப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவன் யோகி ஆகிறத பற்றி பேசலாம். ஆ யோகி ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம் ஓரமாக நிற்கட்டும். முதல்ல மனுஷனாக நல்லபடி அவன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க அசை உணவு சாப்பிட்டா பலம் அதிகமாக கிடைக்கும்னு. உண்மையில் அது போலியான வார்த்தைகள். எல்லா மனுஷனுக்கு தேவையான எல்லா சக்திகளும் பகவான் மனிதனுக்காக என்ன உணவுகள் கொடுத்துருக்காரோ அந்த உணவுகளில் இருக்குது. பத்ரம் புஷ்பம் பழம் தோயம், இதுதான் கிருஷ்ணர் நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறார். பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னா அதில் தானியங்களும் அடக்கம். தானியங்கள், பழங்கள், பால் இது போன்ற விஷயங்கள் மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு உகந்தது. இந்த விஷயங்களை மனுஷன் சாப்பிடணும் ஒழிய கண்டதை சாப்பிடக்கூடாது. தூங்குறதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்போ தூங்குறோம் எப்போ எந்திரிக்கிறோம் ஒரு வரையறையே கிடையாது. எல்லாம் பார்த்தா ராத்திரியில் 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்க்கறது, டிவி பார்த்துட்டு அப்புறம் அப்படி தூங்கிறது, காலையில் எந்திரிக்கிறது பார்த்தோம்னா சூரிய உதயத்தை என்றைக்குமே பார்க்குறதே கிடையாது. சூரிய உதயத்தை பார்க்காம வளர்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்றைக்கும் பார்க்கறது கிடையாது. அப்படிலாம் இருந்தால் உண்மையாக ஒரு மனுஷனாக, முறையான மனுஷனாக வாழ முடியாது. அப்புறம் எங்கேருந்து யோகி ஆகிறத பற்றி சொல்கிறது. ஒரு நல்ல ஒரு மனிதன் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிப்பான். அப்போ அவனுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும். காலை நேரம் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சிக்கும் ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து எந்த ஒரு யோகியாக இருந்தாலும் தங்களுடைய யோக பயிற்சியை மேற்கொள்ள முடியும். அவங்க வந்து ஞான யோகியோ, தியான யோகியோ, பக்தி யோகியோ, கர்ம யோகியோ, எல்லோருக்குமே இந்த காலை நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த காலை நேரத்தில் ஒருத்தர் இந்த செயல்களில் ஈடுபடணும், ஆன்மீக செயல்களில். ஆனால் அது கூட பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த காலத்தில் கூட காலையில் விடிய காலத்தில் எந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எதுக்காக எந்திரிப்பாங்க? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போகிறதுக்காக. காலங்காத்தால குளிக்காம வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த காலத்துல. காலையில 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும். ஐயோ இந்த நேரத்துல யாருப்பா குளிக்கிறது? அதுவும் இப்ப நவம்பர் மாசம், நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், 4 மாசம் தமிழ்நாட்டில் குளிருங்கிறதே கிடையாது. இருந்தாலும் அந்த குளிருக்கும் ஐயோ காலையில் குளிச்சா குளிர், குளிக்காமல் போகிறது. அப்புறம் எங்கேருந்து எந்த மாதிரியான உணர்வுகள் மக்கள்கிட்ட இருக்கும்? அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தருடைய எந்த ஒரு செயல்களுமே முறையாக அமையாது. அதனால தான் யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, ஒருத்தன் வாழ்றதுக்காக எவ்வளவோ காரியம் பண்ணுறான், வாழ்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் இவ்வளவுதான் உழைக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கு. ஆனா யாரும் அந்த மாதிரி வரம்பு வச்சு வேலை செய்யறது கிடையாது. வேலைன்னு வந்துட்டா எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறதுதான் ஒருத்தனுடைய மனசுல குறிக்கோளா இருக்க ஒழிய அது சம்பாத்தியம் எதுக்காக கூட யோசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க, லட்சக்கணக்கில் கூட சம்பாதிப்பாங்க. பௌதிகமா பார்த்தா கூட அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு என்ன பண்ண போறான்? எதுவும் கிடையாது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவனால 4 இட்லி ஒழுங்கா வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது, ஒழுங்கா தன்னுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் கூட பாத்துக்க முடியாது. அப்புறம் எதுக்கு லட்சக்கணக்காக சம்பாதிக்கணும்? ஆனா யோசிக்க மாட்டான். அப்படின்னா அவனுடைய சேஷ்டஸ்ய கர்மசு வந்து யுக்தாவாகல, நெறிமுறைப்படுத்தல. தேவையில்லாத உழைப்பு இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய ஊக்குவிக்கப்படுது. இன்னைக்கு சமுதாயத்துல வேலை செய்யறவங்கள பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நிறைய கிட்டத்தட்ட 90-95% வேலைகள் வந்து தேவையில்லாத வேலைகள் தான். நிறைய பேர் செய்யக்கூடிய வேலை தேவையில்லாத வேலை தான். அந்த வேலை செய்யறதுக்கு அவசியமே கிடையாது. நீங்க பார்க்கலாம், முன்னாடி வந்து ஒரு வகையான கார் இருக்கும். அந்த கார்ல மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த காரை வந்து நொறுக்கிவிட்டு வேற ஒரு மாடல் கொண்டு வருவான். எதுக்கு கொண்டு வரான்? அவன் சொல்லுவான் இது இதுல இருந்து இந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு சொல்லுவான். ஆனா அவசியம் கிடையாது, உண்மையில வேலை கிடையாது. ஏற்கனவே போயிட்டு தான் இருந்தான், இன்னும் எதுக்கு தேவையில்லாம வேலையை உண்டு பண்ற? தேவையில்லாம புதுசா கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி வேலை தேவையில்லாத வேலைகளை எவ்வளவோ அதிகப்படுத்தி இருக்கான். இவ்வளவுதான், அவ்வளவுதான் கிடையாது. தேவையில்லாத பொருள்கள், ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா தேவையில்லாத பொருள்கள் தான் 90% அங்க இருக்கு. எதுக்கு அந்த பொருள்லாம் வீட்டுல உபயோகமா கிடையாது. ஆனா போய் பாக்குறவனுக்கு கண்ணுல வந்து ஓ இது வாங்கலாம் அது வாங்கலாம், கண்ணு பார்த்து மனசு இழுத்து அவன் கண்ட பொருளையும் வாங்குவான். அந்த கண்ட பொருளையும் வாங்கறதுக்காக நாயா பேயா வேலை செய்யணும், அதை தயாரிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வேலை செய்வான். உலகத்துல எவ்வளவு பொருள்கள் தேவையில்லை, அந்த தேவையில்லாத பொருளுக்காக தான் விளம்பரம் வருது. இல்லைன்னா விளம்பரமே அவசியம் கிடையாது. இன்னைக்கு விளம்பரத்துறை அப்படிங்கிறது ஒரு பெரிய துறை. அந்த விளம்பரம் எதுக்காக பண்றாங்க? தேவையில்லாத பொருள்களை மக்களை நம்ப வச்சு வாங்க வைக்கிறதுக்காகத்தான், வேற எதுக்கும் கிடையாது. வேற எதுக்காகவும் அந்த பொருள்களை வந்து வேற எந்த காரணமும் கிடையாது. எதுக்கு வாங்கணும்? விளம்பரம் பண்றாங்க. உதாரணத்துக்கு பெப்சி கோலா, பெப்சி குடிக்காட்டி ஒருத்தவங்க செத்து போயிடுவாங்களா? என்ன குடிச்சாதான் செத்து போயிடுவான்? அதிகமாக குடிச்சான்னா, கம்மியாக குடிச்சானா கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக சாவான், அதிகமாக குடிச்சா ஒட்டுக்கு போயிடுவான், அவ்வளோதான் வித்தியாசம். பெப்சி குடிக்காட்டி ஒருத்தர் செத்து போயிடுவான்னா என்ன கிடையாது. யாராவது பெப்சி அப்படிங்கிறத ஒரு இதை விளம்பரப்படுத்தாட்டி யாராவது வாங்குவாங்களா? ஒருத்தனும் வாங்க மாட்டான். அது ஒரு கிரிக்கெட் ஸ்டாரை போட்டு, ஒரு இல்லை ஒரு சினிமா நடிகரை போட்டு அவர் வந்து பெப்சி குடிக்கிற மாதிரி காட்டினா அவர் பெப்சி குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்னா, ஓ பெப்சி குடிச்சா சந்தோஷமா இருக்கலாம் போல இருக்கு இவனு நினைச்சுக்கிறான். பெப்சி குடிச்சா சந்தோஷமா இருமா? எவ்வளோ பேர் டொக்கு டொக்குன்னு குடிக்கிறான், என்ன சந்தோஷம் வந்தது? ஒன்றும் வந்தது கிடையாது. இருக்கிற பைசா தான் போச்சு, பாக்கெட்ல இருக்கிற பைசா தான் காலியாச்சு. அப்போ என்ன ஆகுது? அதுக்காக அவன் அதிகமாக வேலை செய்கிறான், அதை தயாரிக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. தேவையில்லாம இது, அதாவது இன்னைக்கு சமுதாயம் எல்லாமே அப்படிதான் வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே ஒருத்தர் பெப்சில இருக்கார் அவர் எட்டி எட்டி பார்க்காதீங்க, எல்லாரையும் தான் சொல்றேன். ஒருத்தர் இங்க வந்து பிரஸ் வச்சிருக்கிறாரு, அவர் பிரஸ் வச்சிருக்காருல பிரிண்டிங் பண்ணக்கூடியதுல எத்தனை எவ்வளவு நீங்க பிரிண்ட் பண்றதுல எத்தனை போஸ்டர் எத்தனை விஷயம் வந்து பிரயோஜனமானது சொல்லுங்க. 99% பிரிண்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்லாதது தான். அதுக்கு அதுக்கு செலவு பண்ற மனுஷனோட உழைப்பு, அதுக்கு அதை எடுத்துட்டு போய் அது அந்த பிரிண்டிங் பண்றதுக்காக அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதுக்காக அவன் வேலை செய்யறது, அதுக்கு அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காக அங்க ஒருத்தர் ஃபேக்டரியில 1000 பேர் வேலை செய்யறது, அந்த இங்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறது, இது எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு பெட்ரோலுக்காக ஒருத்தன் போய் உள்ள போய் இருட்டில் போய் வேலை செய்யறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள், உக்ரகர்மா எல்லாம் தேவையில்லாத வேலைகள். அது இது ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே அவசியம், எல்லாமே அவசியம். ஆனா இதுக்காக ஒரு அளவுக்கு மீறி மக்கள் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் வேலை செய்யணுங்கிறது கிடையாது. நீங்க பார்க்கலாம், இந்த குறிப்பா இன்னைக்கு சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுசா வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கம்ப்யூட்டர் படிப்பாங்க. சொகுசா வாழலாம் நினைச்சு கம்ப்யூட்டர் படித்தவங்க தலையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு பைத்தியமாயின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் பார்க்கலாம், ஒருத்தருடைய குணாதிசயங்கள், ஒருத்தருடைய தன்மைகள் எல்லாமே வந்து மோசமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத வேலைகளால் நெறிப்படுத்தப்படாத வேலைகள், இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒருத்தனுக்கு நிச்சயமா அவனுக்கு சரி இந்த காலத்துல நம்ம இப்படி இருக்கோம் அதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா, விட்டுட்டு வர முடியும்னு நம்ம சொல்ல என்ன சொல்றோம்னா, இந்த விஷயங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கான அவசியம் கிடையாது. எந்த ஒரு யோக பயிற்சியை ஒருத்தன் மேற்கொள்ளணும் அப்படின்னாலும், கர்ம யோகமோ ஞான யோகமோ தியான யோகமோ பக்தி யோகமோ எல்லாத்துக்குமே யோக பயிற்சி அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான அவசியமான ஒன்று தேவை, நிறைய விஷயங்கள் தேவை. அதுல ஒன்று ஒரு விஷயம் தேவை, அது என்னன்னா நமக்கு காலம் வேணும். நேரம் இருந்தாதான் எதையும் பயிற்சி பண்ண முடியும், நேரம் இல்லாம எதையுமே பயிற்சி பண்ண முடியாது. நம்ம நினைக்கலாம் நேரமே இல்லாம, எல்லாரும் இந்த காலத்துல வந்து என்னன்னா நவீன யுகத்துல எல்லாமே வந்து உடனடியா வேணும். சமைக்கிறது அப்படின்னா சமைக்கிறதுக்கு எதுக்கு நம்ம வந்து நேரத்தை செலவு பண்ணணும், உடனடியா ஹோட்டல்ல போனா ஏதாவது குடுப்பா வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். சரி சாப்பிடறதுக்கு நேரம் செலவு பண்றியே, அதுக்கு நேரம் செலவு பண்றியே, அது கூட என்ன பண்றான், ஒரு சில மாத்திரை மருந்து எடுத்து போட்டுக்கிறான், கரெக்ட், பில்ஸ் வந்துடுச்சு, அதுக்கு எதுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும், அதுக்கு ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பாடும் சாப்பிடாம ஓட்டின்னு இருக்கலாம், அப்படி என்னத்துக்குப்பா வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆனா யோகத்தை பயிற்சி பண்ணணும்னா நேரம் அவசியம். நேரம் இல்லை அப்படின்னா யோகத்தை பயிற்சி பண்ண முடியாது. ஸ்ரீல பிரபுபாத் 1940-50களில் டெல்லியில பேக் டு காட்ஹெட் பத்திரிகையை பல இடங்கள்ல போய் விநியோகம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப பிரபுபாதரை பார்த்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் படிக்க நேரம் இல்லை சுவாமி நாங்களாம், அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் மக்கள் கிடையாது, அப்பயே சொல்லியிருக்கிறாங்க டெல்லியில எங்களுக்கு இதெல்லாம் நேரம் இல்லை சுவாமி. பிரபுபாத் அதுக்காக ஒரு கட்டுரை எழுதினார் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையில நேரம் இல்லை அப்படிங்கிறத பத்தி. அதுல அவர் சொல்லுவார், நான் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க நேரம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா காலன் வரும்போது நேரம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்ல முடியும் நேரம் இல்லைன்னு, யாரு சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு 2 நாள் கழிச்சு வா, 2 நாள் இல்லை 2 நொடி கழிச்சு கூட வர மாட்டான் காலம், முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீ எவ்வளவு யார் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு அழகா எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, குழந்தை குட்டிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி, உன் கடமையை நீ முடிச்சிருந்தாலும் சரி முடிக்காட்டியும் சரி, காலன் வந்துட்டான்னா போக வேண்டியதுதான். எங்க எப்படி செஞ்சிருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அப்ப சில பிரபுபாத தொடர்ந்து எழுதுவார், ஒரு மருத்துவர் இருந்தார், அவரை குறிப்பிட்டு சொல்வார். அவர் வந்து அவர் அந்த காலத்தில் ரொம்ப இதயத்துக்கு சிகிச்சை பண்ணுறதுல ரொம்ப ஒரு கைதேர்ந்த மருத்துவர், இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் ஒரு தடவை ரயிலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த ரயில் பயணத்துக்கு நடுவில் அவருக்கு மாரடைப்பு வந்து அவர் செத்து போயிட்டார். அவர் வந்து இந்திய அளவில் மாரடைப்பை போக்குறதுக்கு, அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு ரொம்ப கைதேர்ந்த நபர், ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவர். பிரபுபாத வந்து மேற்கோள் காட்டுவார், பாரு காலன் வந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவரே காப்பாற்றிக்க முடியல. அப்ப ஒருத்தர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யார் ஒருத்தர் இந்த உலக வாழ்க்கையில வாழ்றாங்களோ அவங்களே இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்கிறப்ப ஒரு யோகியானவன் நிச்சயமா இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். ஒரு பக்தி யோகி இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பக்தனுக்கு காலம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. மற்ற எல்லா யோகிகளை காட்டிலும் பக்தி யோகிக்கு காலம் ரொம்ப 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 அவசியம். எந்த அளவுக்கு தன்னுடைய நேரத்தை பௌதிக விஷயத்திலிருந்து திருப்பி ஆன்மீக விஷயத்தில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அவன் கொண்டு வருவான். இன்னைக்கு இருக்கிறவன் எப்படி அப்படியே எதிர்மறையாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பௌதிக விஷயத்திலே மூழ்கி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூழ்கி இருக்காங்க. சாமி ஏதாவது ரெண்டு நிமிஷத்துல ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. கோயிலுக்கு வாங்க, ஒரு 16 மாலை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அம்மோடி 16 மாலையா, எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஆகும். 1:30 to 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமா? அவ்வளவு நேரம் எனக்கு இல்லையே. நேரம்னா வேலை செய்யறதுலையும் டிவி பாக்கிறதுலையும் எவ்வளவோ நேரத்தை கழிப்பாங்க. சராசரியா தெரில எனக்கு, அது ஏதாவது சர்வேலாம் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. சராசரியா பார்த்தோம்னா ஒவ்வொரு நபரும் வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் டிவி பாக்கிறதுல கழிக்கிறாங்க. நான் சொல்றது கரெக்டா தப்பா? அதிக, நான் சொல்றது அதிகமா? நான் கம்மியா சொல்றேன். ஓகே, பாதி நேரம். ஓகே, வீட்டில் இருக்கிறவங்க பாதி நேரம் டிவி, வேலைக்கு பாக்குறவங்க அடிஷனலா பார்ப்பாங்க. எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல 6 மணி நேரம் 8 மணி நேரம் டிவி பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா 2 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லி சொன்னோம்னா நேரம் இல்லாமா? அதெல்லாமே வந்து நம்ம நம்மளே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். எந்த ஒரு யோகத்தை பயிற்சி பண்ணாலும் ஒருத்தன் தன்னுடைய நேரத்தை கூடிய மட்டும் பௌதிக விஷயங்கள்லேருந்து சேமித்து ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுத்த பார்க்கணும். யார் ஒருத்தவங்க வந்து கிரகஸ்தர்களாக இருக்கிறாங்களோ, அதாவது வீட்டு கடமைகளை நிறைவேற்ற இருக்கோ, அவங்க அதை நெறிப்படுத்தணும். அதுதான் இங்கே கிருஷ்ணர் சொல்றார், சேஷ்டஸ்ய கர்மசு அப்படின்னா பராமரிப்பிற்காக வேலை செய்யணும். ஒருத்தன் வேலை செய்யணும், எதுக்காக? அவனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக உழைக்கணும். அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், அதுவும் குறிப்பா நவீன காலத்துல. நவீன காலத்துல செல்போன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாயிடுது. பல விஷயங்கள் அத்தியாவசிய தேவை அப்படி, அத்தியாவசிய தேவை இல்லாத விஷயங்கள், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு அத்தியாவசிய தேவையாகுது. இருந்தாலும் பக்தி யோகிகள் எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை குறைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து கொள்ள பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலத்தில் ஒருத்தருக்கு செல்போன் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையாகுது, வீட்டில் ஃப்ரிட்ஜுங்கிறது அத்தியாவசிய தேவையாகுது, வாஷிங் மிஷின் அத்தியாவசிய தேவையாகுது, இன்னும் எத்தனையோ தேவையில்லாத தேவைகள் வந்து வந்து சேர்ந்துருச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ அதெல்லாம் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சோம்னா நம்ம வந்து நாய் மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம அதிகமான நேரம் கிடைக்கும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறதுக்கு. உண்ணுதல்னு வரும்போதும் பக்தர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என் கூடிய மட்டும் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு கூடிய மட்டும், தீட்சை பெற்றால் தீட்சை பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முற்றிலுமா அவங்க பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். வெளியில பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத உணவு வகைகள் என்றைக்கும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத உணவு வகைகள் அது பக்திக்கு பிரதிகூலமானது. பக்தியில நமக்கு சாதகமற்றது, நம்மளுடைய உணர்வை கீழே கொண்டு வரக்கூடியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க, ஒரு வியாதியை குணப்படுத்தணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் அவசியம். ஆகார விகார ஔஷதா. ஆகாரம் அப்படின்னா சாப்பாடு, விகாரம் அப்படின்னா செயல்கள், ஔஷதா அப்படின்னா மருந்து. என்கிட்ட ஒரு ஆயுர்வேத மருத்துவர் சொன்னார், இந்த மாதிரி என்னோட வேலை 33% தான், உங்களோட வேலை தான் மிச்சம். நீங்கள் உங்களுடைய ஆகாரத்தையும் விகாரத்தையும் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் என்னோடய ஔஷதா வேலை செய்யும். நான் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்கன்னா வேலை செய்யாது மாதிரி. அதே மாதிரி தான் பக்தியிலையும் நம்ம ஆகார விகார ஔஷதா மூணும் இருந்தால் தான், இதே ப்ரொபோஷனாலாம் நான் சொல்ல முடியாது, வேறுபடலாம், இன்னும் ஒரு சில விஷயங்களும் அதில் சேர்க்கப்படலாம், ஆனால் இதெல்லாம் அவசியமாகுது. நம்ம பக்தி யோகிகள் நமக்கு வந்து மருந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது நமக்கான மருந்து. இந்த மருந்தை சாப்பிட்றோம், அதே சமயத்தில் நம்மளுடைய உணவும் முறையாக இருக்கணும். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை எடுத்துக்கணும். சில நேரங்களில் பக்தர்கள் நினைப்பாங்க, பிரசாதம் கிடைக்காட்டி பரவாயில்ல, நம்ம வந்து சைவ உணவு தான், இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம். ஆஹா, எந்த ஒரு தானியமும் பக்தர்களால் சமைக்கப்பட்டு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படலை அப்படின்னா எக்காரணம் கொண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தானியங்கள் மூலமாக அவங்களுடைய உணர்வுகள் நமக்கும் வரும். ஒருத்தன் வந்து என்ன மாதிரியான சுபாவத்தோடு இருக்கானோ அவனுடைய சுபாவம் அவன் சமைக்கக்கூடிய உணர்வுல உள்ள போகும், அது நம்மளை பாதிக்கும். நீங்க பார்க்கலாம், யாருக்காவது ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு மருத்துவமனையில் சொல்லிடுவாங்க, நாங்கள் கொடுக்குற உணவு தான் சாப்பிடணும், வெளியிலேருந்து கொண்டு வந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஏன் சொல்கிறாங்க? மருந்துக்கு ஏற்ற சாப்பாடு அது ஒரு விஷயம், வேற ஜீரணமாகாமல் போகலாம், இல்லை சில நேரங்களில் வந்து ஒரு சிலருக்கு வந்து தண்ணியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, கொதிக்க வச்சு சாப்பிட இதெல்லாம் ஒரு சில விதிமுறைகள்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த உணவு வந்து இவங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு மாற்றம் வந்துடக்கூடாது, அந்த சிகிச்சையை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணிடக்கூடாது. வேற எதையாவது உணவை கொண்டு வந்து அவங்க எதையாவது சாப்பிட்டு அது வந்து இந்த சிகிச்சை வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நெறிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்மளும் நெறிப்படுத்தணும். நமக்கு வந்து பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வியாதியில் நம்ம எல்லாம் மூழ்கி கிடக்கிறோம். இதிலிருந்து குணமாகறதுக்கு நமக்கு மருந்து கிடச்சிருக்கு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இருந்தாலும் நம்மளுடைய உணவில் நம்ம கவனம் செலுத்தணும். கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்டு கிருஷ்ணருக்காக சமைக்கப்பட்டு படைக்கப்பட்ட பிரசாதத்தை எடுத்துக்கணும். வெளியிலேருந்து பிஸ்கட் சாப்பிட்றது அதெல்லாம் கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை பிரபு, என் குழந்தைக்கு தான் வாங்கி தர்றேன். அது என்னது குழந்தைக்கு வாங்கி தர்ற பிஸ்கட்டை? நான் விஷத்தை சாப்பிடல, என் குழந்தைக்கு தான் விஷத்தை விட்டுறேன் அப்படின்னா அது யாராவது எடுத்துப்பாங்களா என்ன? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா என்ன இது? இது இது விஷம்னு தெரியுது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது, அப்புறம் ஏன் குழந்தைக்கு கொடுக்குறோம்? இல்லை இல்லை, இதில் வெங்காயம் பூண்டுலாம் இல்லை, வெங்காயம் பூண்டு இல்லை, ஆனால் அது வந்து பக்தர்களால் சமைக்கப்பட்டது கிடையாது, பகவானுக்கு நைவேத்தியம் செய்யத்தக்கது கிடையாது, அதனால நம்ம ஏன் அதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. தேவையா? சரி, வீட்டில் வந்து உண்மையிலேயே அப்படி பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி தரணும், பிஸ்கட் என் குழந்தை பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசைப்படுது, அதுக்கு ஆசையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு உண்மையிலேயே பெற்றோர்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வீட்டில் பிஸ்கட் செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாமே, அதை செய்யலாமே. ஆனால் அது செய்கிறதுக்கு நமக்கு சோம்பேறுத்தணும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆ குழந்தை கேட்குதுங்க என்னங்க பண்ணுறது, அதுதான் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இது மாதிரி உண்ணுதலில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உறங்குதல், வேலை செய்கிறது, கூடிய மட்டும் பக்தர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் அவங்க வந்து வடிவமைக்கணும். உடனே நடந்துடாது, ஒரே நாளில் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது கிடையாது. வாழ்க்கை மொத்தத்தையும் எந்த அளவுக்கு ஒருத்தன் அதிகமாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும். ஒருத்தன் வந்து நான் இப்போ 14 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அதில் குறைக்க முடியும், குறைச்சா என்னாகும், ஒன்றும் பெருசாகிடாது. என்ன ஒரு இப்போ இப்போ கொஞ்சம் சம்பாதிக்கிறதுல ஒரு 2000 ரூபா கம்மியாக சம்பாதிப்போம், பரவாயில்ல. சம்பாதிக்கிறதுல 2000 ரூபா கம்மியாக வர்றதுனால நம்ம ஒன்றும் பட்டினி கிடக்க போகிறது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. 2000 ரூபா கம்மியாக சம்பாதிச்சோம் அப்படின்னா 2000 ரூபா கம்மியாக செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா செலவு பண்ணுறதுல பாதி இது தண்ட செலவு தான், அந்த தண்ட செலவில் ஒரு 2000 ரூபா குறையும், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எப்போ ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்து முறையாக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்போ அவனுக்கு நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா செலவு மிச்சம் சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா. போன தடவை இங்கே வந்தப்போ சொன்னேன் நான், ஆமாம் போன தடவை இங்கே வந்தப்போ சொன்னேன் ஆ கிளாஸில் சொல்லலை, ஓ ஓகே தனியாக சொல்லின்றேன். கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 5000 ரூபா செலவு மிச்சமாகும், மாமிசம் சாப்பிட்றது, டீ காஃபி குடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, நியூஸ் பேப்பர் வாங்குறது, எவ்வளவோ செலவு அங்கங்கே வெளியில் டிவிக்கு எலக்ட்ரிக் பில்லு, கேபிள் பில்லு, எவ்வளவோ பூண்டு வெங்காயம், எவ்வளவோ செலவு மிச்சமாகுது. அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டோம்னா ஒரு வேளை சாப்பிட பிரசாதம் மிச்சம், சமைக்கிறது மிச்சம். ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்கிட்ட மிச்சமாகுது. அப்போ 5000 ரூபாய்க்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த அளவு கம்மியாக வேலை செய்யலாமே, அதை எவ்வளோ பேர் யோசிக்கிறோம், யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி யோசிக்கும், நம்ம ஏன் அவ்வளோ ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், வேலை செய்ய வேண்டான்னு நான் சொல்ல, தேவைக்கு எவ்வளோ அவசியமோ அந்தளவுக்கு நம்ம பணி புரிஞ்சுண்டு மிச்ச நேரத்தை கிருஷ்ண பக்தியில் உபயோகப்படுத்துறது பார்க்கணும். ஏன்னா காசு பணம் எவ்வளோ வந்தாலும் நம்ம கிட்ட நிற்க போகிறது கிடையாது, நம்மளை விட்டு ஓடி போயிடும். அது வந்து விட்டாலும் இன்னும் இன்னொரு தடவை எப்பயோ ஒரு தடவை வரணுன்றதா வரத்தான் போகுது நமக்கு. ஆனால் நேரம், அது ஒரு நொடி பொழுது கூட எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் திரும்பி வாங்க முடியாது. அதனால அந்த நேரத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியுமோ, நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நம்மளை விலக்கிக்கிட்டு நம்மளை ஒவ்வொருத்தரும் படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதை வந்து யோசிக்கணும். அதுதான் பிரபுபா வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ் சொன்னார், கிருஷ்ண உணர்வு அப்படின்னா அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அது அதுல அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளா இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்ம கிருஷ்ண உணர்வுல ஈடுபடணும். அப்ப நம்மளுடைய உணர்வை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுவோம். எதுக்கு தேவையில்லாம தூங்கணும், ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா என்ன, ஞாயிற்றுக்கிழமைன்னா மட்டும் 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு இருக்கான்னு நிறைய பேருக்கு அந்த மாதிரி சுபாவம் இருக்கு. அப்பா 6 நாள் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் 8 மணி வரைக்கும் தூங்கலாமே, தூங்க என்ன பிரயோஜனம், மறுபடியும் திங்கக்கிழமை வேலை செய்யணும், எதுக்கு தூங்கணும் கிடையாது. ஓ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விடுமுறை, பரவாயில்ல நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம், பக்தரோட சங்கம் எடுத்துக்கலாம், அதிகமாக இன்னைக்கு புஸ்தகம் படிக்கலாம், வெளில போய் 4 பேருக்கு புஸ்தகத்தை கொடுக்கலாம். அது மாதிரி பக்தர்களை வந்து நினைக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேரை நம்ம வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம், நமக்கு இன்னைக்கு கோயிலில் நிகழ்ச்சி இருக்குது, நம்ம இன்னும் எத்தனை பேரை கோயிலுக்கு கூப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை கிருஷ்ண உணர்வு சம்பந்தமா செலவு பண்ணணும். அப்ப அது வந்து நெறிப்படுத்தப்பட்ட கிருஷ்ண பக்தி, நெறிப்படுத்தப்பட்ட யோக பயிற்சி. இல்லைன்னா நம்ம பாட்டு ஏதோ ஏனாதானு எல்லா வாழ்க்கையும் வாழ்க்கையோட சேர்ந்து நம்ம வந்து நம்ம ஆகார விகாரத்தை நெறிப்படுத்தலை அப்படின்னா வெறும் ஔஷத ஹரே கிருஷ்ணா மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா பூர்ண பலனை அடைய முடியாது, அல்லது பலன் அடையறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அதனால இந்த விஷயங்களும் நமக்கு வந்து தேவைப்படுது. இதெல்லாம் நம்மளுடைய பக்தியை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள், பக்தியை வளர்க்கறதுக்கான விஷயங்கள். நம்ம பக்தியை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் அவசியமாகுது. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தோம்னா அப்புறம் எங்கேருந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கவனமாக ஜபம் பண்ணுறது, அப்புறம் எங்கேருந்து நம்ம பகவத்கீதை பாகவதம்லாம் படிக்கிறது, அப்புறம் எங்கேருந்து நம்ம கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்க முடியும்? ஏதோ சடங்கு மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருப்போம். வெளியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம என்ன பண்ணுவான், தினமும் காலையில ஏதோ அவன் எல்லா சாமியும் வச்சு ஒரு படம், ஒரு பூஜாரன்னு வச்சிருப்பான். என்னெல்லாம் படம் இருக்குதோ உலகத்தை எல்லா படத்தையும் வாங்கி உள்ள மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து என்னைக்குமே துடைக்கவே மாட்டாங்க. ஆயுத பூஜைக்கு ஒரு தடவை துடைப்பாங்க, பொங்கலுக்கு ஒரு தடவை துடைப்பாங்க பூஜாரிய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஏதாவது திருவிழாவுக்கு ஒரு தடவை துடைப்பாங்க. அப்புறம் அது மாதிரி தொடச்சி வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் ஆனரையும் ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுட்டு டிங்கி நீங்கன்னு மணி அடித்து ஒரு சூடத்தையும் ஒரு விளக்கையும் கொளுத்திவிட்டு கும்பிட்டுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்காந்து வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்காக செலவு பண்ணுவாங்க. அது ஒரு சடங்கு, ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல். அது மாதிரி நம்மளும் வந்து ஹரே கிருஷ்ணா நானும் சொல்லிட்டு போகிறது அப்படி இருக்கக்கூடாது. அது நமக்கு கிருஷ்ண பக்தினா உண்மையாக என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும், புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம படிக்கல அப்படின்னா நம்ம எங்கேருந்து புரிஞ்சுக்க போகிறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை? சும்மா நம்மளும் ஏதோ எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ ஏன் போகிறான், எதுக்கு போகிறான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், அவ்வளோதான். அது மாதிரி ஏதோ யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறாங்க, நானும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆகிடக்கூடாது. எதுக்கு சொல்கிறவங்க அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து புஸ்தகங்களை படிக்கணும், ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கணும். அப்படி பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் வேணும். சும்மா நம்ம வந்து 14 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு எங்கே இந்த நேரம் கிடைக்கும்? அதனால் இந்த விஷயங்களை வரைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், குறைகள் குற்றங்கள் இருந்தால் சொல்லலாம், வாதங்கள் இருந்தால் எடுத்துரைக்கலாம். ஓகே, ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார், ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் நிலமும் ஒரு பசுவும் இருந்தால் போதும் அவன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அப்படின்னு. நவீன காலத்தில் எந்த அளவுக்கு அது பொருத்தம்? நவீன காலம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? கலிகாலம் அப்படின்ல, நவீன காலம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஓரளவு நிலமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒருத்தன் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது, இன்றைய காலத்துக்கும் பொருத்தமானது, ஆனால் நவீன வாழ்க்கை முறைக்கு பொருந்தாது. நீங்கள் வந்து நவீன வாழ்க்கை முறையில் இருக்கிற மாதிரி வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பொருந்தாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது, தேவையில்லாத பல விஷயங்களை வாங்கி வச்சுக்கிறது, ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னப்பா தேவை சொல்லுங்க? ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் நிலமும் பசுவும் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடத்துக்கு பிரச்சனையே இருக்காது. வேற தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நமக்கு பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது அது அடுத்த ஸ்டெப். இன்னும் சொல்ல போனால், உண்மையில் ஒரு விதத்தில் சொல்லப்போனால், நீங்கள் வந்து நிலத்தை வச்சு பசு இருந்ததுன்னா பெரிய பணக்காரனா உண்மையான பணக்காரனா வாழ முடியும். யார்கிட்ட தானியம் இருக்கோ அவன்தான் பணக்காரன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யார்ட்டையும் பணக்காரன் வந்து லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் எல்லாம் வந்து பேங்க்ல தான் கிடக்குது. அப்படியே வீட்டில் கொண்டு வந்து வச்சா அது எல்லாமே வெறும் பேப்பர் தான், அது உண்மையான பணம் கிடையாது. அதுவும் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா பேப்பர் கூட வீட்டில் வச்சுக்கிறது இல்லைனா வெறும் கம்ப்யூட்டரில் டிஜிட் தான் இருக்குது, கம்ப்யூட்டரில் டிஜிட்டலில் தான் இருக்குது. உண்மையாக வந்து பணங்கிறது யார்ட்டையும் கிடையாது. யார் ஒருத்தவங்க ஒழுங்காக பசுவை பராமரிக்கிறாங்களோ பசு என்றைக்கும் அவங்கள காப்பாற்றும். யார் பசுவை காப்பாற்றுறாங்களோ அவங்கள பசு காப்பாற்றும். அத்தகைய நபர்களை உண்மையில் பசுமாடு இருந்தால் போதும் ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆக முடியும். சில பிரபுபாத் கிருஷ்ண புஸ்தகத்தில் எழுதுவார், கிருஷ்ணாவில் இருக்கா இல்லை, அதை பற்றி பேசும்போது சொல்வார், கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் லீலைகள் செஞ்சப்போ அங்கே வந்து வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு விளையாடுவாங்க. பிரபுபாத் சம்பந்தமாக சொல்லும்போது சொல்லுவார், அந்தளவுக்கு அப்போ வந்து செல்வ செழிப்பு இருந்தது. வெறுமனை பசுவை பராமரிக்கிறது மூலமாக மட்டும் ஒருத்தரால் அவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக வாழ முடிஞ்சது. ஏன்னா தேவையில்லாத பொருள்கள் தான் இன்றைக்கி நிறைய நம்மளுடைய உழைப்பை வந்து இழுக்கக்கூடியவை. மொத்த நகர வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாத் வந்து வர்ணாசிரம தர்மத்தை நம்ம மறுபடி நிலைநாட்டணும், மறுபடி நம்ம வந்து நிலத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையை கொண்டு வரணும்னு சொல்லி பிரியப்பட்டார். அதுக்காக அவர் வந்து சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். பல இடங்களில் வந்து 500-600 பக்தர்கள் ஒரே ஒரு இடங்களில், ஒரு சில பண்ணை நிலங்களில் பக்தர்கள் சேர்ந்து அவங்க வந்து நிலத்தில் வேலை செஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. தேவைக்கு மேலே அதிகமாக இருந்து அந்த அதிகமான உணவுப் பொருள்களை வந்து கோயில்களில் பக்கத்தில் இருந்த கோயில்களுக்கு கொடுத்து அந்த கோயில்களும் வந்து அந்த நிலத்தினால நல்ல செழிப்போடு வளர்ந்து வந்தது. அது பல சூழ்நிலையினால அது விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதனால அதனுடைய தாத்பரியம் வந்து அல்லது அந்த அது சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு உடனடியாக இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு, ஆனால் அது சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கும் ஒருத்தர் முயற்சியோட ஈடுபட்டாங்க அப்படின்னா சாத்தியம். எல்லாத்துக்கும் மேல அது பிரபுபாத் சொல்லியிருக்கார், அதனால அது நிச்சயமா முடியும். குருமுக்க பத்ம வாக்கிய சித்தத்தை கோரிய ஆக்கியம், அது ஒரு சிஷ்யனுடைய மனப்பான்மை. கிருஷ்ணர் தான் ஏதாவது உறுதி கொடுத்துட்டார் அப்படின்னா அதை கூட மீறிடுவார். பக்தர்கள் ஏதாவது உறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மீற மாட்டார். அதனால தான் நம்ம பார்க்கலாம், குருக்ஷேத்திர யுத்தத்தில் பீஷ்மரை தாக்கிறதுக்காக கிருஷ்ணர் வருவார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான், கிருஷ்ணர் தான் பண்ணுற சத்தியத்தை மீறிடுவார். தான் ஏதாவது உறுதி கொடுத்தார்னா அதை கூட சூழ்நிலை வந்ததுன்னா மீறிடுவார், ஆனால் அவருடைய பக்தர்கள் சொன்னாங்கன்னா அதை மீற மாட்டார். சில பிரபா சொல்லியிருக்கார், நிச்சயமாக அது நடக்கும், அந்த நம்பிக்கை வேணும். நம்மளால் உடனடியாக எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் நம்ம இருக்கக்கூடிய நிலையிலேயே நம்ம இருக்கக்கூடிய நிலையிலேயாவது நம்மளுடைய கடின உழைப்பை வந்து கூடிய மட்டும் குறைக்க பார்க்கலாம். நான் தனிப்பட்ட ரீதியில் பல பக்தர்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறது உண்டு. நான் வந்து வேலை செஞ்சுருந்தப்ப எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஆஃபீஸில் இவன் வந்து இந்த நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு. என்ன ஆகும், அதனால் ஒன்றும் ஆகிறல. என்ன எல்லாருக்கும் 12% இன்க்ரிமெண்ட் போட்டால் எனக்கு 8% இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, போட்டும் நான் அதனால் வருத்தப்படல. ஆனால் நம்ம வந்து அவங்களோட போட்டி போடணும், அந்த பௌதிக சமுதாயத்தோட அந்த ஒரு தேவையற்ற நேரத்தை வீணடிக்கக்கூடிய அந்த சமுதாயத்தோட நம்ம ஏன் போட்டி போடணும்?
உன் சமுதாயம் உன்னோட நான் போட்டி போடல, நீ இந்த பக்கம் போற நான் இந்த பக்கம் போறேன், நீ வேணா என் பக்கம் வா நான் உன் பக்கம் வரமாட்டேன். அது ஒரு பக்தனுடைய மனப்பான்மையா இருக்கணும். அப்ப அவன் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு மட்டும் உழைப்பான், தேவையான விஷயத்துக்கு ஓரளவு தேவைக்கு சம்பாதிச்சுட்டு நேரத்தை சேமிச்சு கிருஷ்ண பக்தியில ஈடுபடும், அதுதான் அவசியம். வேற ஏதாவது கேள்விகள்? பேசின விஷயங்களுக்கு சம்பந்தமா இருந்தா கேளுங்க. பேசின விஷயங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகள் உங்ககிட்ட எந்த கேள்வி இருந்தாலும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்கலாம், நான் தாராளமா தெளிவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா உபன்யாசத்துல பேசப்பட்ட விஷயங்களை சம்பந்தமான கேள்விகள் கேட்கறது நடத்தை, அது வழிமுறை. நேரம், உணவு உண்றதுக்கு நேரம் இருக்கா? நிச்சயமா. சாஸ்திரத்தின்படி, இதுல சாஸ்திரம் அப்படின்னா இங்க வந்து ஆயுர்வேத சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம் படி ஒருத்தர் காலை நேரத்துல குறைவா உண்ணணும், மதிய நேரத்துல சூரியன் உச்சத்துல இருக்கும்போது முழுசா சாப்பிடணும், சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒருத்தர் சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சமா சாப்பிடணும். இது அடிப்படை விதிமுறை. அதுலேயே நெறிப்படுத்துறது அப்படிங்கும்போது கூடிய மட்டும் ஒரே நேரத்துல ஒரே அளவு சாப்பிடுறது. ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீங்க இன்னை ஒரு நாளைக்கு நீங்க 8:30 சாப்பிட்றீங்கன்னா தினமும் நீங்க 8:30 தான் சாப்பிடணும்னு சொல்லுது. அதே சமயத்துல பசி எடுக்காம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்க வந்து உதாரணத்துக்கு மத்தியானம் 2:00 சாப்பிட்றீங்க அப்படின்னா தினமும் 2:00 சாப்பிடணும், பசி எடுக்காம சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் நீ வந்து எவ்வளோ சாப்பிட்றியோ அவ்வளோதான் சாப்பிட்ணும் தினமும். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வெரைட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டோம்னா அப்போ மத்தியானம் அந்த நேரத்தில் நம்மளால் சாப்பிட முடியாது. இதெல்லாம் நெறிப்படுத்தப்படுது. ஏன் நெறிப்படுத்துகிறாங்க? நெறிப்படுத்தப்பட்ட உணவு இருக்கும்போது, நெறிப்படுத்தப்பட்ட செயல்கள் இருக்கும்போது மனம் தேவையில்லாமல் அலையாது. மனதில் வந்து ஒரு சஞ்சலம் இருக்காது. இது வந்து அனுபவத்தினால ஒருத்தர் உணர முடியும். யாருடைய ஆகார விகார சேஷ்டா கர்மஷு ஸ்வப்னா இதெல்லாம் வந்து நெறிப்படுத்தப்பட்டிருக்கோ அவங்க அனுபவத்தினால உணர முடியும். எந்த அளவுக்கு நெறிப்படுத்தப்படாத விஷயங்கள் துன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறது. யாருக்கு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை இருக்கோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை நெறிப்படுத்தப்படாமல் போனது அப்படின்னா அப்போ அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணர முடியும். என்றைக்குமே நெறிப்படுத்தப்படாமல் இருக்கிறதுல எதுவுமே தெரியாது. ஒரு கலங்கின குட்டையில் நீங்கள் இன்னொரு குப்பையை தூக்கி போட்டிங்கனாலும் ஒன்றும் தெரியாது. தூய்மையாக இருக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு எதையாவது அசுத்தம் தூக்கி போட்டிங்கன்னா உடனே தெரியும். அது மாதிரி தான் இதுவும் நெறிப்படுத்தணும். கூடிய மட்டும் கிருஷ்ணருடைய சேவைக்காக சில நேரத்தில் நம்ம தியாகம் பண்ணலாம். நம்ம வந்து நம்மளுடைய ஆகார விகாரம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பக்திக்காக அதை புறக்கணிக்கிறது கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் வந்து என்னுடைய ஆகாரத்தை நான் நெறிப்படுத்தியிருக்கேன், 2:00 நான் உதாரணத்துக்கு இப்போ இங்கே உங்களில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய ஆகாரத்தை நெறிப்படுத்தி இருக்கீங்க, 12:30 நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, மணி இப்போ 12:30 ஆச்சு, நீங்கள் பாட்டு உபன்யாசம் கொடுத்துன்றங்க, நான் போய் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அது கிடையாது. ஸோ கிருஷ்ண பக்தன் விதிமுறைகள் அவனை வந்து பந்தப்படுத்தாது, அதாவது அது அதனால் அதுலேயே அவன் வந்து மூழ்கி கிடக்கக்கூடியவன் கிடையாது. இந்த விஷயங்கள் ஆகார விகாரம் நிச்சயமாக நம்ம வந்து பண்ணுறோம், எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்றோம். அதே சமயத்தில் சில சூழ்நிலைகளில் அதை நம்ம அனுசரிக்கவும் வேணும். கிருஷ்ண பக்தனை பொறுத்தளவு விதிமுறைகள் ரொம்ப எளிமையானது, எது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதோ அதை அவன் கடைபிடிக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்குறோம். வேற
ஏதாவது
எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த வகையான உணவுகள் சிறந்தது? நான் முதல்ல சொன்னேன் காலை நேரத்துல, இது வந்து ஆயுர்வேதத்தின் படி. ஆனா எல்லா நேரத்திலையும் நமக்கு உகந்தது என்னன்னா பிரசாதம். எப்பவும் பிரசாதம் எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான விதிமுறை. அது இல்ல ஓகே கேட்டது புரியுது. பக்தியின் அடிப்படையிலான விதிமுறை பிரசாதம் எடுத்துக்கணும். நீங்கள் 10 வேளை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பிரசாதம் சாப்பிடுங்க. நான் ஒரு நீங்கள் ஒரு வேளை கூட ஆனால் பிரசாதம் இல்லாமல் சாப்பிடாதீங்க. பிரசாதமாக 10 வேளை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பிரசாதம் இல்லாமல் ஒரு வேளை சாப்பிட்றத காட்டிலும். ஆனால் பிரசாதம் சாப்பிட்றத வரும்போது சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம மற்ற இது வந்து உயர்ந்த பக்தி சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கூற்று. மற்றபடி பார்த்தோம்னா ஆயுர்வேதத்தின் பரிந்துரை பிறகு பார்த்தோம்னா காலையில் எளிதான உணவு, மத்தியானத்தில் நல்ல முழுமையான உணவு, இரவு நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் எவ்வளவு குறைவாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோ குறைவாக, அல்லது எதுவுமே சாப்பிடாமல் இருந்துடலாம். இது வந்து பொதுவாக பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒன்று. குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு உணவு இருக்கும். எளிய உணவுன்னு வரும்போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு உணவு இருக்கும். இங்கே ஒரு மாதிரி இருக்கலாம், மலேசியாவில் வேறு மாதிரி இருக்கலாம், இங்கே ஒரு மாதிரி இருக்கலாம், வட இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கலாம். உணவு வகைகள் பொதுவாக எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு வகைகள். மதியானம் சூரியன் உது இருக்கும்போது நல்ல உணவு சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் கால நியமங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வெயில் காலத்தில் என்ன சாப்பிடலாம், குளிர்காலத்தில் என்ன சாப்பிடலாம், இதெல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுட்டு அதுபடி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அது தனி சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம எந்த நேரத்தில் என்ன சாப்பிட்றது, எந்த காலகட்டத்தில், காலை நேரத்துலேயே வந்து வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்கலாம், குளிர்காலத்தில் வேறு மாதிரி இருக்கலாம், மழை காலத்தில் வேறு மாதிரி இருக்கலாம். அது அவங்கவுங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் யார் சமைக்கிறாங்களோ அவங்க அதை நுணுக்கமாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமானது கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் சமைக்கிறவங்களுக்கு, ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை எடுத்திருக்கேன், இது கிருஷ்ணருடைய கருணை அப்படிங்கிற மனப்பான்மை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற எல்லாத்தையும் விட. ஓகே, கேளிக்கை அப்படின்னா ஒருத்தருக்கு அனுபவிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் அவங்களுடைய, அதெல்லாம் நெறிப்படுத்துறதே கிடையாது. நெறிமுறைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஒரு சில கேளிக்கைகள், சில கேளிக்கைகள் நெறிமுறைக்கு உட்பட்டதா இருக்கலாம். ஷில பிரபாபா சொல்லுவார், கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் கேளிக்கைக்கு பிரச்சனையே கிடையாது. கீர்த்தனத்தில் வாங்க, பாடி ஆடுங்க. இப்போ அதான் பண்ண போகிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ண, பகவத்கீதை உண்மையுருவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். இங்கே ஒரு 2 மினிட்ஸ் எல்லோரும் தயவு செய்து உட்காந்துங்க. உங்கள் எல்லாருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீல பிரபுபாதருடைய பேக் டு காட்ஹெட் பத்திரிகை, இப்போ தமிழில் பகவத் தர்ஷனம் அப்படின்னு வருது. ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையில் அந்த பத்திரிகைக்கு நான் தொகுப்பாசிரியராக சேவை பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து இந்த பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் நிறைய பேருக்கு போகணும், தமிழ்நாட்டில் நிறைய போகணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தால் தான் முடியும். ஸ்ரீல பிரபுபாதருடைய செய்திகள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். எவ்வளவோ நேரம் நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம், அதுக்கு பதிலில் நம்ம இந்த பத்திரிகைக்கு சந்தாதாரில் சேர்க்கறதுக்கு நம்ம செலவு பண்ணலாம், பத்திரிகையை கொண்டு போய் விநியோகம் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணலாம். இப்போ வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஸ்ரீல பிரபுபாதர் மேரத்தான், இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை பெருமளவில் விநியோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்னென்னவோ எதெதுக்கோ செலவு பண்ணுறதுக்கு பதிலில் மக்களை வந்து பிரபுபாதருடைய புஸ்தகங்களை வாங்க சொல்லி நீங்கள் தூண்டலாம். இது ரொம்ப அவசியமானது. பிரபுபாதர் சொல்லியிருக்கார், நீங்கள் என்னை திருப்திப்படுத்த விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களை விநியோகம் செய்யுங்கள்னு. ஆச்சாரியரை திருப்திப்படுத்துறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். யார் ஒருத்தர் ஆச்சாரியரை திருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் விளையும், அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வெற்றியடையும். அதனால் ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்கான இந்த எளிய வழிமுறையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள், குறிப்பாக பகவத்கீதை, உண்மையுறிவில், கிருஷ்ணா, தன்னை விஞ்ஞானம், ஸ்ரீல பிரபுபாதருடைய பல சிறிய புஸ்தகங்கள், ஸ்ரீமத் பாகவதம், இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கள கிருஷ்ண பக்தி கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த பகவத் தரிசனம் பத்திரிகைக்கும் நீங்கள் வந்து சந்தாதாரத்தை சேர்க்கலாம். இது ஒரு நல்ல நேரம். டிசம்பர் மாதம் டிசம்பர் 6ஆம் தேதி கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்ன நாள். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலேயும் மார்கழி மாதம் நடக்கும். மக்களுக்கு வந்து கொஞ்சம் டிசம்பர் பாதியிலிருந்து மார்கழி வரும். கிருஷ்ணர்னா ஒரு பிரியம் இருக்கும், கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறதுக்கு கொஞ்சம் முன் வருவாங்க. அதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும். நியூ இயர் வரும்போது நிறைய பேர் பலருக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா பகவத்கீதையை கொடுங்க. பகவத்கீதையை ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் சந்தாதாரங்களாக மாற்றுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது கம்பெனி நடத்துகிறாங்க, கேலண்டர் கொடுக்குறாங்க, டைரி கொடுக்குறாங்க தேவையில்லாமல். எனக்கெலாம் ஞாபகம் இருக்குது, நான்லாம் வேலை செய்யும்போது எனக்கு நிறைய பேர் டைரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. குறைஞ்சது 10 டைரி வரும் ஒவ்வொரு ஆளுக்கும். அது மாதிரி டைரி கொடுக்கறதுக்கு பதிலாக பகவத்கீதையை கொடுக்க சொல்லலாம். இல்லை அவங்கள வந்து பகவத் தரிசனத்துக்கு ஒரு வருஷம் சந்தாதாரர் ஆக்கலாம். அது மூலமாக அவங்கள நீங்கள் வந்து உண்மையான நன்மையை கொடுக்க முடியும். பகவத்கீதை, ஸ்ரீல பிரபுபாதருடைய இதர புஸ்தகங்கள், பத்திரிகை, இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை தனியாக அவர் வந்து ஆரம்பித்தார் ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் சொன்னோம் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை அவரால் உற்சாகப்படுத்தப்பட்ட சிஷ்யர்களோட உதவியோட நடத்தினார். ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட தங்களை ஒப்படைச்சிருந்தாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அவங்கள காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நமக்கும் அவசியம். அந்த நம்பிக்கை நம்ம அவருக்கு சேவை பண்ணும்போது அதிகரிக்கும். அவர் செய்யக்கூடிய மிக உயர்ந்த சேவை இந்த புத்தக விநியோகம். தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இதில் பங்கு கொள்ளுங்க. இங்கே வந்து சந்தான கிருஷ்ண பிரபு உங்களுக்கு எவ்வளோ பகவத்கீதை வேணுமோ, எவ்வளோ பகவத் தர்ஷனம் வேணுமோ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி தருவார். அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது, விநியோகம் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அவரும் தனிப்பட்ட ரீதியில் விநியோகம் பண்ணுவார், நீங்கள்லாம் விநியோகம் பண்ணுறதும் உதவி பண்ணுவார். அதை தயவுசெய்து தீவிரமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ணி நீங்கள் பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணுறதுக்கு பாருங்கள். எவ்வளோ பணம் மிச்சமாகுது கிருஷ்ண பக்தியினால், நான் முன்னே சொன்னேன். அந்த பணத்தை நீங்கள் வந்து யாருக்காவது பகவத்கீதையை கொடுக்கறதுக்கு இனமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ கல்யாணத்துக்கு போகிறோம், பாகவதம் செட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப நெருங்கின சொந்தம், எப்படியும் 5000 ரூபா செலவு பண்ணி ஏதோ ஒன்று கொடுக்கணும். நிறைய பேர் நெருங்கின சொந்தம்னா இன்றைக்கெலாம் வந்து ஒரு அரை பவுனாவது தங்கம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கிறாங்க, ரைட். அரை பவுன் தங்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சின்ன மோதிரம் போடுறது பதிலாக, நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் கல்யாணத்தில் நிறைய பேர் வந்து மோதிரம் போடுவாங்க. அந்த மாப்பிளைக்கு இருக்கிறது 10 கை தான், எத்தனை கையில் மோதிரம் போடுவாங்க? ஆ, அதுக்கு பதிலாக ஒரு செட்டு பாகவதத்தை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்குள்ளார வச்சு மூடி மறைச்சிக்காம ஒரு தாராள மனப்பான்மையோட எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்க. அத்தகைய முயற்சியில நீங்களும் மேலே போவீங்க, நீங்களும் உயர்வு பெறுவீங்க. ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் ரொம்ப முக்கியமானவை. பிரபுபாதருடைய திருவாயிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆச்சாரியர்கள் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதருக்கு முன்னாடி தோன்றின எந்த ஒரு ஆச்சாரியர்களுக்கும் அவங்களுடைய குரல் எப்படி இருக்கும், அவங்களுடைய நேரடி உபன்யாசத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. நவீன தொழில்நுட்பத்தினுடைய ஒரு உதவியின் காரணத்தினால நமக்கு பிரபுபாதருடைய குரலை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லார் வீட்லேயும் டிவி வச்சுருப்பீங்க, எவ்வளோ எல்லார் வீட்லேயும் டிவிடி பிளேயர்லாம் வச்சுருப்பீங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சும்மா வீட்டில் தூங்கின்னு இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்களை போட்டு கேட்கறதுக்கு. இது ஸ்ரீல பிரபுபாத இருந்தப்போ அவர் கொடுத்த எல்லா உபன்யாசங்கள், பஜனைகள், அவர் எங்கெல்லாம் வரும்போது ரூமில் பேசினது, ப்ரெஸ்ஸுக்கு பேசினது, அவர் கொடுத்த பாகவதம் லெக்சர்ஸ், பகவத்கீதா லெக்சர்ஸ், சைத்தன்ய சரிதாமிரத லெக்சர்ஸ், ஃபெஸ்டிவல் லெக்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. 3 டியூயல் லேயர் டிவிடிஸ், டியூயல் லேயர் டிவிடினா 9.2 GB ஸ்பேஸ் இருக்கும். யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆங்கிலம் புரிஞ்சால் கூட நீங்கள் இதை வாங்கி கேட்டு பயன்பெறலாம். ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசத்தை கேட்டு ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் கூட நான் இதை வந்து சிபாரிசு பண்ணுவேன், நீங்கள் வாங்கி கேட்டு பயன்பெறலாம். அதுக்கப்புறம் பகவத் தரிசன திருவிழா நம்ம செப்டம்பர் மாதம் ஸ்ரீரங்கத்தை நடத்தினோம். அந்த திருவிழா அப்போ ஸ்ரீல பிரபுபாத எப்படி இந்த பேக் டு காட்ஹெட்டை உருவாக்கினார் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகத்தினுடைய டிவிடி இங்கே இருக்குது. குறைந்த விலையில் தான் நம்ம கொடுக்குறோம், வெறும் 50 ரூபாய் தான் இந்த டிவிடி. சில்வர் கோட்டட், ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகாது, ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருந்து பார்க்கலாம். ஒரிஜினல் சில்வர் கோட்டட் டிவிடி எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படி ஸ்ரீல பிரபுபாத இந்த இயக்கத்தை தொடங்கினார் அப்படிங்கிற அடிப்படை கூட இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிபாரிசு பண்ணுறோம் அதிக அளவில் பக்தர்களுக்கு கேட்டு பயன்பெறணும்னு. இது பார்க்கறது படமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாதருடைய அவருடைய எல்லா, அவர் இருந்தப்ப என்னெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ அந்த எல்லா வீடியோவையும் கலெக்டிவாக நம்மக்கிட்ட ஒரு சீரியல் இருக்கு. அது நான் ஒன்றே ஒன்று கொண்டு வந்துருந்தேன், பிரபு வாங்கிட்டார் அதை. வேற உங்களில் நீங்கள் அங்கே இருக்கு பார்க்கலாம். ஃபாலோயிங் ஸ்ரீல பிரபுபாத் அப்படின்னு சொல்லி 11 டிவிடி செட் அது. அதை நீங்கள் யாருலாம் ஓரளவுக்கு இது இதில் காட்டிலும் அது இன்னும் படத்தோடு பார்க்கலாம் நீங்கள் அதில். ஆனால் படத்தில் வந்து எல்லாமே படத்தில் இருக்காது, இதில் வந்து கிட்டத்தட்ட 2000 லெக்சருக்கு மேலே இருக்கும், அதில் வந்து அவ்வளோ இருக்காது, லெக்சர் கம்மியாக இருக்கும். ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜஸ் குறைவான மணி நேரங்கள் தான் வரும், ஆனால் அது படம், வீடியோ, இது ஆடியோ எல்லாமே இருக்கும் இதில், கேட்டு பயன்பெறலாம். வீடியோவும் யார் வீடியோ பார்க்கணும், வீடியோ பார்த்து பிரபுபாதருடைய செயல்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். வேணுங்கிறவங்க என்கிட்ட சொல்லலாம். அது இப்போ என் கையில் ஸ்டாக் இல்லை, இருந்த ஒன்று தான் கொண்டு வந்தேன் பிரபுட்ட கொடுத்துட்டேன். ஆனால் எங்கிட்ட அங்கே பெரம்பூரில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நான் நிச்சயமாக கொடுத்துட்றேன். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு விநியோகத்துக்கு இருக்குது, நிகழ்ச்சி முடிஞ்சது வாங்கிக்கலாம்.